மனசுல.
வணக்கம் நேர்லி, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். அன்பு நிறைந்த உள்ளம் தான் சண்டை போடும், விலக அல்ல, விலக்கிக்க கூடாது என்பதற்காக. மரக்கிளையில் அமரும் பறவை கிளை உடைந்து விடுமென அஞ்சுவதில்லை, ஏனெனில் அதன் நம்பிக்கை கிளையில் இல்லை, அதன் சிறகுகளில் தான் உள்ளது. உன்னை நம்பு. பொருட்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசுவது போல் மனிதர்களை தூக்கி வீசாதீர்கள். மனிதர்களுக்கு மனதுடன் கூடிய உயிர் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
ஸ்பைசிலாண்ட் இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாண்ட். என்றும் மறவாதீர்கள், ஸ்பைசிலாண்ட். இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக கம்பர் மகனான அம்பிகாபதியின் சோக கதையை பார்ப்போம். கம்பருக்கு அம்பிகாபதி என ஒரு திறமை படைத்த மகன் இருந்தான். அவனும் கவி பாடுவதில் சிறந்தவர். அவனுக்கும் சோழ மன்னனின் மகளான அமராவதிக்கும் காதல் ஏற்பட்டது. அரசன் அதை அறிந்தான். அரசன் அதை வருத்தான். அதை பற்றி கம்பரிடம் கூறினான். கம்பர் அதை நிரூபிக்க முடியுமா என கேட்டார். அதை நிரூபிப்பதாக சொல்லி அரசன் அரண்மனையில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். விருந்துக்கு கம்பரையும் அம்பிகாபதியையும் அழைத்தார். இளவரசி மட்டுமே விருந்தினர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் என மன்னன் கட்டளையிட்டார். அமராவதி உணவை வட்டிலில் சுவந்து ஓடி ஓடி விருந்தினர்களுக்கு பரிமாறிய காட்சி அம்பிகாபதிக்கு பெரும் துன்பத்தை அளித்தது. அதை பொறுக்காது வித்தடி நோக எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய விட்ட அடி நோக எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய என்று அவன் பாடினான். வந்தது ஆபத்து. சோழன் மகளை அவன் முன்னிலேயே பாடலாமா என அதிர்ச்சி அடைந்த கம்பர் உடனே கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வளங்கோசை வையம் பெறும் என முடித்தார். அந்த பாட்டை மீண்டும் கேளுங்கள். விட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க அசைய என்ற முதல் இரண்டு வரிகளை கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வளங்கோசை வையம் பெறும் என்று கம்பர் பிடித்தார். அரசன் தன் மகளை நினைத்துத்தான் அம்பிகாவதி அப்படி பாடினான் என்று சொல்ல கம்பரோ தெருவில் கொட்டி கிழங்கு விற்றுக் கொண்டு சென்ற ஒருத்தியை நினைத்துத்தான் அம்பிகாவதி பாடினான் என்று சொன்னார். வெளியில் வந்து யாவரும் பார்க்க கடவுள் அருளால் ஒருத்தி கொட்டி கிழங்கை வீதியில் கூவி விற்றுக் கொண்டிருந்தாள். எனினும் சோழன் அம்பிகாபதியை எப்படியும் பழிவாங்க வேண்டும் என நினைத்தான். அவன் அம்பிகாபதியை அழைத்து, நீ இறைவன் மேல் 100 பாடல்களை பாட வேண்டும். அதில் ஒன்றில் கூட காதல் சுவை வரக்கூடாது. அப்படி வந்தால் நீ கொலை செய்யப்படுவாய் என்று கூறினான். 99 பாடல்களை பாடி முடித்தார் அம்பிகாபதி. ஆனால் முதலில் பாடிய காப்பையும் சேர்த்து கணக்கிட்ட அமராவதி திரைமறைவில் இருந்தாள். 100 பாடல்கள் பாடி முடிந்து விட்டன என்ற மகிழ்ச்சியில் அவள் திரையை விலக்கி வெளியே எல்லோருக்கும் தென்பட்டாள். அவளை பார்த்த அம்பிகாபதி அவள் அழகில் மயங்கி 100வது பாட்டை காதல் சுவையோடு பாடினார். அம்பிகாபதியன் கோபம் கொண்டிருந்த அரசன் அவனை கம்பரின் மகன் என்று கூட பார்க்காமல் தூக்கிலிட்டார். சிறிது நாட்களில் அமராவதியும் அவனது ஏக்கமாகவே இருந்து இறந்து விட்டாள். எனவே ரோமியோ ஜூலியட்டை பற்றி எல்லாம் அடிக்கடி கதைக்கின்றோம். தமிழிலும் அம்பிகாபதி அமராவதி கதை ஒரு பெரும் சிறந்த கதை என்றுதான் சொல்ல வேண்டும். காதலுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக. அடுத்ததாக ஒரு கவிதை, மனிதன் மாறியதை பற்றி கண்ணதாசன் எழுதிய ஒரு கவிதை. போன மாதம் ஒரு இந்த நிகழ்ச்சியில் இதன் முதல் பாட்டை மட்டும் கொடுத்தோம். இன்றைக்கு அந்த முழு பாட்டை உங்களுக்கு கொடுக்கின்றோம். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் சாதியும் பேதமும் கூறுவான். அது வேதன் விதி என்று ஓதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய் நிதியும் நேர்மையும் பேசுவான். தினம் சாதியும் பேதமும் கூறுவான். அது வேதன் விரிதென்று ஓதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான், மதம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான், மதம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். இது மிகவும் கருத்து நிறைந்த ஒரு பாட்டு. உலகத்தில் தோன்றியதெல்லாம் இன்னும் மாறவில்லை, ஆனால் மனிதன் தான் முற்றாக மாறிவிட்டு உண்மையில் ஒரு மிகவும் மோசமாக நடந்து கொள்கின்றான். இறுதியாக முதியோர்களுக்கு சில அறிவுரைகள். வயது போய்விட்டது என ஒருபோதும் சொல்லாதீர்கள். உடல் நலமே செல்வம். பணம் முக்கியமானது. ஓய்வு எடுங்கள், பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாற்றங்கள் நிரந்தரமானவை. பலன் எதிர்பாராது நன்மை செய்யுங்கள். பிறர் செய்யும் தீமையை மறந்துவிடுங்கள். மன்னிக்க பழகுங்கள். வாழ்வில் நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சாவதற்கு பயப்படாதீர்கள். அது யாவருக்கும் நடந்துதான் தீரும். சாவு வந்து எங்களை கொண்டு போய்விடும். அது எப்போது நடக்கும் என்று தெரியாது. எனவே அதை பற்றி கவலைப்படுவதில் பயனில்லை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம்.
இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலேண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் எந்நாளும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலேண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களிற்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலேண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட், பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலேண்ட். என்றும் மறவாதீர்கள், ஸ்பைசிலேண்ட்.
அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ காற்றிலே அவளது வாசனை அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும்
அன்பு நெஞ்சங்களே, அன்பு வணக்கம். இந்த மனுஷ மனசு இருக்கு பாருங்க, ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப விபரீதமானது. இது சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. இது எப்பவாவது சந்தோஷமா இருக்கா? அது பாருங்க, சந்தோஷத்தை கொண்டு போய் எங்க வச்சிருக்கு இந்த மனசு அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு பெரிய ரகசியம். இப்போ எனக்கு ஒரு சட்டை வேணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுங்க, சட்டை கிடைச்சோன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதானே. சட்டை கிடைச்சிருச்சு, நான் சிவப்பு கலர்ல பச்சை பூ போட்டு ஒரு சட்டை வேணும்னு ஆசைப்பட்டேன், கடைக்கு போறேன், சிவப்பு கலர்ல பச்சை பூ போட்டு ஒரு சட்டை கிடைச்சது, ஹாய் ஜாலி, எடுத்துட்டு வர வேண்டியதுதானே. இது வரும்போது மனசு சொல்லலாம், பெரிய பெரிய பூவா எதிர்பார்த்தேன், சின்ன சின்ன பூவா இருந்தது அப்படிங்கும் போச்சு. நீங்க இவ்வளவு கடை ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு ஒண்ணு வாங்கி மனசு சொல்லிடும், நான் பெரிய பெரிய பூவா எதிர்பார்த்தேன், இது சின்ன சின்ன பூவா இருக்கு அப்படின்னு சந்தோஷம் போயிடும். நீங்க 450 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க சட்டைக்கு, 4 மணி நேரம் செலவு பண்ணிருக்கீங்க, எல்லாம் வேஸ்ட். மனசு துக்கம் கொண்டாடும், ஒரு தள்ள துண்டு போட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருந்த அந்த மனசு என்ன பண்றது? இது என்ன கொண்டு போய் சந்தோஷத்தை பிக்ஸ் பண்ணது? இது தன்னுடைய சந்தோஷம் என்கிற புள்ளியை எங்கு வைத்திருக்கிறது அப்படிங்கிற, இதுவாவது பரவாயில்ல கிடைச்சதுல அதிருப்தி அடையிறது அப்படின்னு. இன்னொருத்தருக்கு ஒண்ணு கிடைச்சு விட்டா இது ஏன் துக்கப்படணும்? ஒரு சட்டையை தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஒருத்தன் போட்டு வர, இந்த மாதிரி சட்டை வேற எவங்கிட்டையும் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு காலேஜுக்குள்ள நுழைஞ்சு இன்னொரு பையன் போட்டிருந்தான் செத்தான், வேற எவங்கிட்டையும் இது மாதிரி இருக்கப்படாதுன்னு நினைச்சு நான் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி அவங்கிட்ட இருக்குதே அப்படின்னு துக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா? தமிழ்ல பாஞ்சாலி சபதத்தை பாரதி எழுதுறாரு, துக்கம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. துரியோதனனுடைய கேரக்டர் சொல்லும் போது துரியோதனன் துக்கமா இருந்தானோ, எப்பவும் துக்கமா இருந்தானோ, துக்கமா இருக்க வேண்டிய ஆளாவே துரியோதனன் ராஜா. இன்னமுதொத்த உணவுகள், எப்ப சாப்பாடுனாலும் அறநல பிரமாதமான சாப்பாடு. பின்னர் வெகுறும் ஆடைகள், அடுத்தவும் பார்த்து பராமரிக்க முடியாத டிரெஸ், அவனுக்கு நகை என்னெல்லாமோ எல்லாம் இருக்கு. சொன்னபடி செய்யும் மந்திரி, எல்லாம் சொன்னதை கேட்கிற மாதிரி அமைச்சர்கள் எல்லாம். அப்புறம் பணிவிடை செய்யறதுக்கு அந்த புறத்துல திரும்பினா அவ்வளவு அழகான இளம் பெண்கள், யார வேணாலும் நான் அனுபவிக்கிறான், கேட்க முடியாது. இதை விட என்ன ஜாலி வேணும் இந்த பயலுக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஆனா அவன் எப்பவுமே மூணு உட்காந்துருக்கான், துக்கமா உட்காந்துருக்கான், வேதனையா உட்காந்துருக்கான். பாரதி காரணம் சொன்னா, இவன் ஏன் துக்கமா இருக்கிறான்னா, இவங்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லங்கறத பொறுத்து இவன் மகிழ்ச்சி இல்ல. பீமனுடைய வீரம், அவன் மார்பு பெருசா இருக்கு பீமனுக்கு, அதை பார்த்து அந்த பயலுக்கு வைத்தியதான். எனது அவமானம் பீமனது மார்பில் எழுதப்பட்டுள்ளதுங்கிறானா இந்த துரியோதனன். சார், அவன் நல்லா இருந்தா இவனுக்கு ஏன் வைத்தறியும்னு, அவன் நல்லா இருக்கக்கூடாது. சில பேருக்கு குணம் என்னன்னா தான் சந்தோஷப்படணும்னு நினைக்க கூடாது. அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது. இப்ப மனுஷன் துரியோதனுக்கு அரண்மனை இருக்கு, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இன்ன பெண்கள் இருக்கிறாங்க, இன்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. கிறுக்கு பய துக்கத்திலே இருக்கிறான். ஏண்டா துக்கத்தில் இருக்கிறேன்னா, பீமன் நல்லா இருக்காங்க, தர்மன் நல்லா இருக்காங்க, அர்ஜுனன் எல்லாரும் பாராட்டுறாங்களே அப்படின்னு. இப்ப நான் பேசுறேன், என்ன பத்து பேர் பாராட்டுவாங்க, வெளிநாடு கூப்பிடுவாங்க, போட்டோ எடுத்துக்குவாங்க, அதோட வாழ்க்கையை சந்தோஷமா விட்டுற வேண்டியதுதான். இன்னொரு பேச்சாளர் வராமிச்சுங்க, அவருக்கு என்ன விட ஒரு பெரிய போஸ்ட் அடிச்சுட்டாங்க, இல்ல அவருக்கு என்ன விட அதிகமா ஒரு பணம் கொடுத்துட்டாங்கன்னா, நான் என்ன மூஞ்சதிக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கிறது, அவன் இவ்வளவு நல்லா இருக்கிறானே என்ன, என்னைக்கு நான் நமக்கு கிடைச்சது சந்தோஷம், சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கணும், போய் சேர்ந்தோம், இது வாழ்க்கை. அவனுக்கு மட்டும் ஏன் இதை விட பெருசா போஸ்டர் போடுறீங்க, அவனுக்கு ஏன் 10,000 ரூபாய் கூட கொடுக்குறீங்க, நான் துக்கப்பட்டா துக்கப்பட்டு இருக்க வேண்டியதா. நமக்கு இருக்கிற வாய்க்கும் வயிற்றுக்கு என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், போகணும். ஏன் சார் இந்த அறிவு மக்களுக்கு வரல? அடுத்தவன் வசதியை பார்த்து வயிறு எறியறது, துக்கப்படுறது, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இன்னொருத்தன் புகழ கண்டா பத்திக்கு எறியுது, பல பேருக்கு அடுத்தவன் புகழ பார்த்தா உடம்பை பத்திக்கிட்டு எரியுது. இவெல்லாம் யாருன்னா துரியோதனுடைய அக்கா பெயர், துரியோதன பரம்பரை, துரியோதனுடைய புத்தி, துரியோதன புத்தின்னு பேர் இருக்கு. இந்த பாரதி எழுதுறாரு, பீமனுடைய அகலமான மார்பில் எனது அவமானம் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு. நீங்க என்ன சார் பாஞ்சாலி சபதம் பழைய புராண கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்ப நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், கதை இல்ல சம்பவம். நீங்க உங்களை பிக்ஸ் பண்ணி பாருங்க, மனுஷன் ஏன் கஷ்டப்படுறாங்க கண்டுபிடிச்சிருக்கு. ஒருத்தர் வீடு கட்டினார், வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணணும், ஒரு 3-4 நாள் தான் இருக்கு, கிரக பிரவேசம் பண்ணணும், வேலை முடியல. உடனே அவர் மேஸ்திரியை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு வேலை விடுப்பா, ராத்திரி பகலும் ஆளை வேலை விடுப்பா, வீடு முடிஞ்சாகணும் அப்படிங்கிறாரு. அப்படியும் முடியல, பாருங்க நாளைக்கு கிரக பிரவேசம். இவர் இப்படி வந்து வீட்டை பாக்குறாரு, இன்னும் நிறைய நிறைய வேலை இருக்கு, பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ண வேண்டியிருக்கு, வேலை பாக்கி இருக்கு. முதலாளி ஒன்னும் யோசிக்கிறார், போப்பா போய் யாரெல்லாம் தெருவில் இருக்கிறானா வேலை பாக்குறவெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு. சார் எல்லாம் 100 ரூபாய் கூட கேட்பாங்க, கொடுத்துட்டு போலாம் வா வேலையை பார்க்க சொல்லு. ரைட், வேலை நடக்க ஆரம்பிச்சாச்சு. முதலாளி போயிட்டு மத்தியானம் வர்றாரு, வந்தா இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, நிறைய வேலை முடியாது போல இருக்கு. மத்தியானத்துக்கு மேலேயும் போய் பாருப்பா யாரெல்லாம் இன்னும் கூலிக்கு ஆள் கிடைப்பாங்களா கூட்டிட்டு வாங்க. சார் எல்லாம் அரைநாள் கூலி வாங்க மாட்டாங்க சார், அரைநாள் வேலைக்கு வந்தாலும் முழு நாள் கூலி கேட்பாங்க, குடுத்துருவோம்பா வர சொல்லப்பா வர சொல்லு வர சொல் அப்படிங்கிறார். வந்தாச்சு சாயங்காலம் 4:00, இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, இப்ப கூட யாராவது 2 பேர் இருந்தா கூட்டிட்டு வாப்பா வேலையை முடிக்க சொல்லலாம் அப்படின்னு. இப்பெல்லாம் வரமாட்டாங்க சார், 2 ஹவர்ஸ் வேலையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நீ கூட்டிட்டு வாப்பா அப்படிங்கிறார். கூட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு நாள் கூலி கொடுத்துருவோம், முடிவு பண்ணி வேலையை முடிங்கன்றார். எல்லாம் ஆச்சு. இந்த காலையில இருந்து வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கூலி கொடுக்கும்போது முதலாளி யோசிச்சாரு, பாவம் ரொம்ப நேரமா வேலை பார்த்தேன், ஒரு 100 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு 200 ரூபாய் கூட கொடுத்துருவோம், சந்தோஷமா போட்டு 200 ரூபாய் கூட கொடுத்தாரு. எல்லாம் வாங்கினா பார்த்தா முகத்துல புன்னகை, பாக்கெட்ல வச்சான். இந்த மத்தியானம் வந்தான் பாருங்க, அவனை கூப்பிட்டு அவனுக்கு இந்த ஒரு நாள் கூலிய கையில கொடுத்தாரு. அவர் வச்சுங்கப்பா, நீங்க எல்லாம் ஒரு நாள் கூலி கேட்டீங்க, இந்தாங்கப்பா ஒரு நாள் கூலி அப்படின்னு. இந்த ஒரு நாள் கூலி இவனை கொடுத்த உடனே காலம்பெல்லாம் வேலை பார்த்தா பாருங்க, அவன் முகம் அப்படியே வாரி போச்சு, டக்குன்னு இருந்து போச்சு, அவன் அப்படியே திகச்சிட்டான். இது என்ன இது, நம்ம காலையில இருந்து வேலை பார்த்தோம் நமக்கும் ஒரு நாள் கூலி, இந்த பையன் மத்தியானத்துல இருந்து வேலை பார்த்தா அவனுக்கும் ஒரு நாள் கூலி கொடுக்குற அந்த மனுஷன் அப்படின்னு நினைச்சான். குப்புறம் முகம் எல்லாம் வேத்து போச்சு அவருக்கு. இந்த மத்தியானம் வந்தவன் அந்த காசை வாங்கிட்டு ஒரு கூட 100 ரூபாய் கொடுத்தாரு, அந்த 100 ரூபாயும் இப்படி வாங்கிட்டு இறுக்கமா நின்னான். 4 மணிக்கு வந்தான் பாருங்க, அவனுக்கும் பேச்சுப்படி ஒப்பந்தப்படி ஒரு நாள் கூலி கொடுத்தாங்க, முதலாளி ஒரு நாள் கூலியை கொடுத்தாரு பாருங்க. இந்த மத்தியானம் வந்தவன் உடனே முதலாளி பார்த்து கேட்டான், அறிவு இருக்காய் அவனுக்கு 4 மணிக்கு வந்த பயலுக்கும் ஒரு நாள் கூலி கொடுக்குற, மத்தியானம் வந்து வேலை பார்த்தேன், எனக்கு ஒரு நாள் கூலி கொடுக்குறிய, உனக்கு நியாயமா தெரியுதா அப்படின்னா போச்சு போச்சு போச்சு. 4 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு நாள் கூலி கொடுத்தது தப்புன்னு மத்தியானம் வந்தவன் சொல்றானே, காலையில இருந்து வேலை பார்த்த மீறி நாம மத்தியானம் வந்து முழு நாள் கூலி வாங்கினமே, அது நியாயம்னு யோசிச்சானா? யாரும் தன்னுடைய பங்கு லாபத்தை மட்டும் யோசிக்கிறானே ஒழிய, நாம இன்னொருத்தனோட அதிகமா சம்பாரிச்சிட்டமேங்கிற எண்ணத்தை மத்தியானம் வந்தவன் நினைச்சு பார்த்தானா? அவனுக்கு எப்ப கோவம் வருது? சாயங்காலம் வந்தவனுக்கு முழு நேர கூலி கொடுத்தா அது தப்பான். நான் மத்தியானத்திலேருந்து வேலை பார்க்கறேன், எனக்கும் முழு நேர கூலி, சாயங்காலம் 4 மணிக்கு வந்த பயலுக்கு முழு நேர கூலி கொடுத்தா அது என்ன நியாயம்? உனக்கு நியாயமே தெரியலையண்ணா. இப்போ இந்த இடத்துல நின்றுகிட்டு நீங்க ஸ்டிங்க் பண்ணணும். நீ என்ன கேட்ட? நான் மத்தியானம் வந்தாலும் ஒரு நாள் கூலி வேணும்னு கேட்டேன். உனக்கு கொடுத்தாச்சு இல்ல? ஆமா. சந்தோஷமா வீட்டுக்கு போக வேண்டியதானே? நீ போல. ஏன் போல? சாயங்காலம் வந்தவனுக்கு ஒரு நாள் கூலி கிடைச்சிருச்சுன்னா உடனே உன்னால தாங்க முடியல வாழ்க்கையில. இதுதான் சார் மனுஷனுடைய துக்கத்துக்கே காரணம். தனக்கு என்ன கிடைச்சதுன்ற நினைச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பான். அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சது, அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு நினைச்சா ஜென்மத்துக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு வாயில் முழுக்க நீங்க வாழ்ந்தா கூட உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. நமக்கு என்ன கிடைச்சது, நம்ம 2 கை எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் கிடைக்கும். நம்ம வயிறு என்ன கொள்ளுமோ அதான் திங்க முடியும். நம்ம உடம்பு இந்த உலகத்துல என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் என்ஜாய் பண்ன முடியும். இந்த சரீரத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. இது என்னென்ன என்ஜாய் பண்ண முடியும்? 5 பொறிபுலன்களால அப்படின்னு விதிப்படி இந்த உடம்பால என்ஜாய் பண்ணக்கூடியதை என்ஜாய் பண்ணி, இந்த 2 கையால சம்பாதிக்கூடியதை சம்பாதிச்சு, இந்த வயிற்றால திங்கக்கூடியதை தின்னுபிட்டு செத்து போகணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை விட்டுட்டு அவனுக்கு இவ்வளவு கிடைச்சது, இவன் அவங்க வயிறு பெருசுரா, அவனுக்கு ஏதோ ஒண்ணு கூட கிடைச்சது, அதுல என்ன பெரிய வேத்து வடிஞ்சு வருத்தப்பட்டு நொந்து நூலா போய்? உங்களை பற்றி கவலைப்படுங்கள், சந்தோஷத்தை உங்களில் நிறுத்துங்கள். சந்தோஷம் என்ற புள்ளியை உங்களை தாண்டி இன்னொரு இடத்தில் கொண்டு போய் வைத்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. பெரிய தாட். ஆனா புரிஞ்சுக்கணும், உங்க சந்தோஷத்தை உங்க வட்டத்துக்குள்ள வைங்க. உங்க சந்தோஷத்தை அடுத்தவங்க வட்டத்துல வச்சுட்டீங்கன்னா நீங்க நிம்மதியாக இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஒளிவுடையதா இருக்கு.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே